கிராமத்தினால் பேசுகிறேன். இந்த ஓய்வினால் ஆராதனை தொடக்கமாக சில துதியோ முதல் துதியத்தினே 31
Thank you.
கீத பகுதி இத்துடன் முடிவடைகிறது. எல்லா போற்றுதலும் புகழும் ஆண்டவர் இயேசுக்கே. அல்லேலூயா.
இயேசு நாமத்தினாலே நாம் யாவரும் இந்த பரிசுத்த வழியினால் ஆராதனை காரணமாக கண்களை மூடி ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபம் செய்வோம். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகீதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து 220வது பாடலை நாம் பாடுவோம். 220வது பாடல். எல்லோரும் களி கூர்ந்து என்கின்ற ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ரோஷமோ நிகது கெது 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். தேவனுடைய பரிதான கிருபையினாலே இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்மை தேவனாகிய கர்த்தர் பிரவேசிக்கும்படியாய் செய்த தயவுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிற தேவ செய்தியினுடைய தலைப்பானது சீமோன் பேதுருடைய படகு என்கின்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச ஆசிக்கிறேன். சீமோன் பேதுருடைய படகு என்கின்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச ஆசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். தேவனுடைய பரிதான கிருபையினாலே இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் இந்த தருணத்தை நமக்கு தந்தபடியால் நான் நன்றி செலுத்துகிறேன். சீமோன் பேதுருடைய படகு என்கின்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். நாம் இந்த தினத்திலே பார்க்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பானது சீமோன் பேதுருவின் படகு. இது லூக்கா 5 அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டதான ஒரு தலைப்பாக இருக்கிறது. நாம் இங்கே பார்க்கப்படும் பொழுது 3 வசனம் சொல்கிறது, அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாயிருந்தது. அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். சீமோன் பேதுருடைய படகாய் அவைகள் இருந்தன என்று நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் பார்க்கப்படும் பொழுது சீமோன் பேதுருடைய படகை குறித்து நாம் இந்த வேளையிலே பார்க்க இருக்கிறபடினாலே, ஜனங்கள் ஏன் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள்? ஜனங்கள் பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஜனங்கள் பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள் என்று சொன்னாலே, இங்கே நாம் பார்க்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். இந்த ஜனங்கள் இயேசுவை பின்தொடர்கிறதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பின்பு அவர் கனசரேத் கடற்கரையின் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று நாம் வாசிக்கபடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியானது லூக்கா 5:1 வசனத்தை வாசியுங்கள்.
பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள்.
திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். தேவ வசனத்தை இயேசு கிறிஸ்துவானவர் அநேகர்களுக்கு போதித்தவராயிருக்கிறார். இயேசுவானவர் அநேகர்களுக்கு தேவ வசனத்தை போதித்தார். ஏனென்று சொன்னால், இயேசுவானவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக வந்து பிறந்தார். மனுஷகுமாரனாக இயேசுவானவர் வந்து பிறந்ததனுடைய நோக்கமானது, இயேசுவானவர் மனுஷகுமாரனாக பிறந்ததற்குரியதான நோக்கம், பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. பாவிகளாகிய மனிதர்களை ரட்சிப்பதற்காகவே இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஆயினாலே தேவனுடைய வார்த்தையை பெற்று, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் வாங்கி ஜனங்களுக்கு போதிக்க வேண்டிய கடமை அவர் மீது இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஜனங்களுக்கு அவர் போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறார். இந்த ஜனங்களுக்கு அவர் போதிக்கப்படும் பொழுது அங்கே தேவ வசனத்தை கேட்கும்படியாக அநேக ஜனங்கள் அவரிடத்திலே வந்து நெருக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் வார்த்தையை எப்படி இருந்தது என்பது நாம் பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தையை, இயேசுனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் முற்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை எப்படி இருந்தது என்பதை முதலாவது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:36 லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:36 வாசிப்போம்.
எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள்.
நாம் இங்கே பார்க்கிறோம், என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இதிலிருந்து இயேசுனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் இந்த வேத வசனத்திலே உணர்ந்து கொள்ளுகிறோம். ஏனென்று சொன்னால், ஒன்று இயேசுனுடைய வார்த்தை அதிகாரத்தோடு இருக்கிறது, இன்னொன்று வல்லமையோடு கூட இருக்கிறது. அதிகாரத்தோடு கூட இருக்கிறது, இன்னொன்று வல்லமையோடு கூட இருக்கிறது. அந்த வல்லமையோடு கூட இருக்கிற இந்த வார்த்தை இயேசுவானவர் தேவனிடத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு போதிக்கிறார். அந்த வார்த்தை சொஸ்தமாக்குகிறது. அந்த வார்த்தை அற்புதங்களை செய்கிறது. அந்த வார்த்தையானது ஜனங்களுக்கு ஊக்குவிக்கத்தக்கதாய் இருக்கிறது. இவைகளை நாம் பார்க்கப்படும் பொழுது, இயேசு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். சீமோன் பேதுருடைய படகானது தள்ளப்படுகிறது, ஆழத்திலே கொண்டு போகப்படுகிறது, சிறிது தூரம் தள்ளப்படும் பொழுது அந்த படகினிலே ஏறி அவர் போதகம் பண்ணுகிறார். ஜனங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தை அதிகாரமாயிருக்கிறது, அந்த வார்த்தை வல்லமையுள்ளதாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வருகிறான், ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வருகிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறான். நாம் வாசிக்கும்படியாய் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம்.
லூக்கா
7:2 வாசிக்கும்படியாய் நாம் கேட்போம்.
அங்கே நூற்றுக்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசு குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல,
நீர் என் வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல,
நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்
என்று அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான். என் வீட்டுக்கு வருவதற்கும் நான் அருகதையற்றவன், நானும் உம்மிடத்திலே வருவதற்கு அருகதையற்றவனாயிருக்கிறேன். ஆகையினாலே கிறிஸ்து இயேசுவானவரே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொத்தமாவான் என்று சொல்லி நூற்றுக்கு அதிபதியானவன் விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசத்தை நாம் இந்த வேளையிலே பார்க்கிறோம். ஏன் ஜனங்கள் இயேசுனிடத்திலே நெருங்கி வந்தார்கள்? அநேக அற்புதங்களை கிறிஸ்து இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே, அவர் செய்த ஊழிய பணிகளிலே அநேக அற்புதங்களை தேவனிடத்திலிருந்து வல்லமையோடு கூட பெற்று ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் போதித்தார் என்று சொன்னால், போதிக்கப்பட்ட அந்த இடம் எங்கே இருக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது அந்த இடமானது இந்த லூக்கா 5:5 தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். அது கெனசரேத் கடற்கரை ஓரத்தின் அருகாமையிலே. யாருடைய படகிலே? சீமோன் பேதுருடைய படகிலே. அவர் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஜனங்கள் நெருக்குகிறார்கள். நெருக்கத்தோடு கூட கூட்டம் அதிகரிக்கிறது. அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே இயேசுவானவர் ஆழத்திலே படகை தள்ளும்படியாக செய்து, அவர்கள் அப்படியாய் போதகம் பண்ணும்படியாய் அவர் படகை தெரிந்து கொண்டு சீமோன் பேதுருடைய படகிலே அவர் அமர்ந்து போதகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் போதகம் பண்ணுகின்ற அந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கிறார்கள். அந்த ஜனங்கள் கேட்கும்படியாக தேவனுடைய வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் இருந்தபடியினாலே ஜனங்கள் தொடர்ந்து இயேசுவானவரை தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், அப்பொழுது கடற்கரை அருகிலே நின்ற 2 படகுகளில் கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். கடற்கரை அருகையிலே 2:2 இரண்டு படகுகளை அவர் பார்க்கிறார். இயேசுனுடைய பார்வை மனிதர்கள் மீது என்றும் உண்டு என்பதை உணரத்தக்கதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்கள் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார் என்பதற்கு இந்த 2 ஒரு பொருளாயிருக்கிறது. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவானவர் அறிந்தவராயிருக்கிறார். அவருடைய பார்வை விசுவாசிகளாகிய நம்மீது என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணரத்தக்கதாயிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் 2 சொல்லுகிறது, அவர் நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் படவை கண்டார். யாருடைய படகு என்று பார்க்கின்ற பொழுது சீமோன் பேதுருடைய படகை தேர்வு செய்கிறார். மனிதர்களாகிய நாம் தேர்வு செய்வதும் கர்த்தராகிய இயேசுவானவர் தேர்வு செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு என்பன்ற ஒரு கருப்பொருளை இந்த வேளையிலே நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். மனிதருடைய தேர்வுகள் எல்லாம் அது வீணானவைகளாகவும் அழிந்து போகக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேர்வானது நிச்சயமாகவும் நிரந்தரமாகவும் அது சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாகவும் இருக்கும் என்பதை உணரத்தக்கதாய் இருக்கிறது என்பதை நாம் இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம். வலைகளை அலசிக்கொண்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். வலைகள் அலசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சீமோன் பேதுருவும் யோவானும் அங்கே நாம் பார்க்கப்படும் பொழுது சீமோன் பேதுரு யோவான் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இங்கே வலைகளை அலசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது அது வேலை முடிந்ததை குறிக்கின்றதாயிருக்கிறது. வேலை ஒரு வேலை முடியப்பட்டு அது முடிந்து விட்டது என்பதை உணரத்தக்கதாயிருக்கிறது. அந்த வலைகளை ஏன் அலசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வலைகளானது அப்படியாய் மீன் பிடிக்காமல் காலி வலையாக அது வீட்டிற்கு புறப்படுவதற்காக தயார் செய்யப்படக்கூடிய வலைகளாக இருந்தது. அந்த வலைகளை அவர்கள் அலசிக் கொண்டிருக்கப்படும் பொழுது இயேசுவானவர் சென்று அங்கே அந்த படவில் ஒன்றில் ஏறி ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை போதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவ வார்த்தையானது போதிக்கப்படுகின்றதாய் இருக்கிறது. ஆகினாலே தேவ வார்த்தையை ஜனங்கள் கேட்பதற்காக சீமோன் பேதுரு அந்த படகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் சீமோனுடைய அந்த படகு தேர்வு செய்யப்பட்ட ஒரு படகாயிருக்கிறது. அதனாலே சீமோன் பேதுருனுடைய இந்த படகை அவர் தெரிந்து கொண்டு வலைகள் அலசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பணிகள் முடிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே இயேசுனுடைய பார்வையிலே அவர்கள் பணி இன்னும் முடியவில்லை. ஆனால் சீமோன் பேதுருனுடைய பார்வையிலும் இங்கே யோவானுடைய பார்வையிலும் அங்கே சொல்லப்பட்ட ஒரு அங்கே அவர்கள் நினைக்கப்பட்ட ஒரு காரியம் இந்த வேலை முடிந்து விட்டது. போதகம் பண்ணி முடித்த பின்பு நாம் வலையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போக வேண்டும். இது சீமோன் பேதுருடைய எண்ணமும் யோவானுடைய எண்ணமுமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே இன்னும் அந்த வேலை முடியவில்லை என்று நாம் பார்க்கப்படும் பொழுது அங்கே இயேசுவானவர் அந்த படகிலே உட்கார்ந்து போதகம் பண்ணினார். அந்த படகானது இயேசு கிறிஸ்துனுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவானவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறி சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அதை அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று மூன்றாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாம் வசனம் பேதுருடைய படகை அறிந்து கொண்டு இயேசு நம்மையும் இன்று அறிந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணமாயிருக்கிறது. இயேசுவை குறித்து கேள்விப்படாத ஒரு மனிதன் சீமோன் பேதுரு. சீமோன் பேதுருவானவர் அவர் இயேசு யார் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே சீமோன் பேதுருவை கண்டுகொண்ட அந்த இயேசுவானவர் இந்த தினத்திலே பாவிகளாகிய நம்மையும் கண்டுகொள்வதற்கு அவர் மனதிருக்கமும் மிகவும் மிகவும் நமக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுமாக நம்மை தெரிந்து கொள்வதற்கு அதிகாரமுடையவராய் அவர் இருக்கிறார். அதனாலே சீமோன் பேதுருடைய படகை அறிந்திருந்த அந்த இயேசுவானவர் இன்று நம்மையும் அறிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாரோ என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்ல. சீமோன் பேதுரை தெரிந்து கொண்ட அந்த தேவனாகிய கிறிஸ்து இயேசுவானவர் நம்மையும் என்ற தினத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே இங்கே நாம் பார்க்கிறோம் பிரசங்கிப்பது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கடமையாயிருந்தது. என்று நாம் பார்க்கிறோம். அதனாலேதான் அவர் போதகம் பண்ணும்படியாக அங்கே ஜனங்களுக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையிலே சில மிக பெரிதான கடமை ஒன்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பிரசங்கிப்பதுதான் நம்முடைய கடமையாயிருக்கிறது. அதனாலேதான் நாம் இங்கே பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கும்படி நாம் கேட்போம். 1 கொரிந்தியர் 9:16
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்முடைய கடமை. இயேசுடைய சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாயிருக்கிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஞானசாலம் பெற்றிருக்கிறோமோ அவர்கள் எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை அனைவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். இது நம் மீது விழுந்த கடமையாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், பிரசங்கிக்காவிட்டால் நமக்கு எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஐயோ என்று சொன்னால் ஆபத்து என்று பொருள், ஐயோ என்று சொன்னால் அலறுதல் என்று பொருள், ஐயோ என்று சொன்னால் மரணத்தினுடைய ஓலம் என்று பொருள். அதனாலே நாம் இந்த வாழ்க்கையிலே ஜீவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருக்கிற நமக்கு தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவானவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது பிரசங்கிப்பது நம்முடைய கடமையாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரசங்கிப்பது நம்முடைய கடமை. நாம் பார்க்கிறோம், ஒரு வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு தங்களுடைய இல்லங்களுக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைகளை அவர்கள் அறியவில்லை. அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதை சீமோன் பேதுருவும் அங்கே யோவானும் அறியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். செபதேயாவின் குமாரனாகிய யாக்கோப்பும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மூன்று நபர்களும் அறியாமல் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியாய் மீன் பிடிப்பதற்காக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுனுடைய பார்வை அந்த மூன்று நபர்களின் மீதும் இருக்கிறது. கடசரத் கடலோர அருகையில் அருகாமையிலே அவர்களை கண்டுகொண்ட அந்த தேவனாகிய கர்த்தர் எதற்கு கண்டுகொண்டிருக்கிறார், எதற்காக அவர் இந்த சீமோன் பேதுருடைய படவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை அவர்கள் மூவரும் அறியவில்லை. ஆனால் இயேசுவானவர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் இந்த தினத்திலே எப்படிப்பட்டிருக்கிறோம்? இது போன்றுதான் இன்றைய தினத்தில் மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே சில முடிவுகளை எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லி பேதுரு வலைகளை அலசிக்கொண்டு போவது போல நாமும் முடிந்துவிட்டது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை சில அவசர முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சில அவசர முடிவுகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காமலே சில முடிவுகளை நாம் எடுத்துவிடக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் முடிந்து விட்டது என்று சொல்லி மனிதர்களாகிய நாம் நினைக்கிறோம். இன்னும் முடியவில்லை என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவானவர் நினைக்கிறார். நீர் முடிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் இன்னும் முடியாமல் இருக்கிறது. அது இயேசுனுடைய பார்வையிலே, இன்றைக்கு நம்முடைய பார்வையிலே அது முடிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முடிந்து விட்டது யார்? மனிதனுடைய பார்வையில் முடிந்து விட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுனுடைய பார்வையிலே இன்னும் முடிவடையாமல் இருக்கிறது. ஆகினாலே நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இங்கே வலைகளை அலசிக்கொண்டு வீடுகளுக்கு இல்லங்களுக்கு திரும்புவதற்காக காத்துக் கொண்டிருந்த சீமோன் பேதுரு மற்றும் செபதேயாவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் தங்களுடைய ரா முழுதுமாக வலையை வீசியும் மீன் கிடைக்கவில்லை என்று சொல்லி வலைகளை அலசிக்கொண்டு அவர்கள் முடிந்துவிட்டது என்று சொல்லி அந்த படகை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதிலே உட்கார்ந்து போதகம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் முடிந்து விட்டதற்கும் முடிவு இல்லாமல் இருப்பதற்கும் ஒப்பனையான ஒரு காரணமாயிருக்கிறது. நம்முடைய பார்வையிலே முடிந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எடுக்கப்பட்ட அவசர முடிவுகள் எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் முடியவில்லை என்று சொல்லி தேவன் மீது விசுவாசமுள்ளவர்களாய் நாம் இருக்கப்படும் பொழுது சீமோன் பேதுருவும் செபதேயாவின் குமாரனாகிய யாக்கோப்பும் இங்கே யோவானும் எப்படியாய் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவின் பார்வையிலே பட்டு அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ அதுபோன்று தெரிந்து கொள்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றதாய் இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். யார் இந்த சீமோன் பேதுரு? யார் இந்த யோவான்? யார் இந்த செபிதேயாவின் குமாரனாகிய யாக்கோபு? சிறந்த மீன்பிடி வீரர்கள். கடலின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவர்கள்தான். கடலுடைய காரியங்கள் யாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்தான் இந்த மூவரும். சிறந்த மீன்பிடிப்பாளர்கள், சிறந்த மீன்பிடிப்பாளர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை மீன்பிடிப்பதற்காகவே பயன்படுத்தினவர்கள். ஆற்றல் நிறைந்தவர்கள் மீன்பிடிப்பிலே, திறமைசாலிகள் அவர்கள் மீன்பிடிப்பதிலே. திறமைக்கு அவர்களுக்கு மீன்பிடிக்க திறமையை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. அப்படிப்பட்ட தாளந்துகளை நிறைந்தவர்கள் தான் இந்த மூவரும். இந்த மூவரையும் பார்த்து கிறிஸ்து இயேசுவானவர் சொல்கிறார், இயேசுவானவர் யார் என்பதை அவர்கள் அப்பொழுது தெரிந்து கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஐயரே என்று சொல்லுகிறார்கள், ஐயரே என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அவர் ஒரு போதகர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எப்பொழுது என்று சொன்னால், அவர் படகை கேட்டு ஜனங்களுக்கு போதிக்கப்படும் பொழுது அவருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லப்படும் பொழுது, இவர் ஒரு போதகர் என்று சொல்லி அவர் ஒரு போதகர் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனாலேதான் அவர்கள் அங்கே சொல்லுகின்ற வார்த்தை சீமோன் பேதுருவினிடத்திலும் அவர்களை சொல்லப்பட்ட வார்த்தை எப்படியா இருந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே ரா முழுவதும் என்று நாம் பார்க்கிறோம். ரா முழுவதும், இரவு முழுவதுமாக அவர்கள் எல்லோரும் மீனுக்காக பிரயாசப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். மீனுக்காக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். இவர்கள் மனிதர்கள், பிரயாசம் மாத்திரம்தான் பட முடியும். ஆனால் வெற்றி சிறக்க செய்கிறது கத்தராகிய இயேசுவானவரால் மாத்திரம்தான் முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் நாம் சொல்லிக் கொள்ளலாம். இரவு முழுதுமாக நான் ஜெபித்து விட்டேன் ஆண்டவரே, இரவு முழுதுமாக என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் தொடர்ந்து உம்முடைய வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து உம்மை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து நான் உன்னுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் தேவனுக்கென்று ஒரு நாளும் ஒரு நாழிகையும் ஒரு சித்தமும் உண்டு. எந்த வேளையிலே எந்த நேரத்திலே தேவனுடைய சித்தம் நம்மிடத்தில் விளங்க வேண்டுமோ அந்த வேளையிலே அந்த நேரத்திலே தேவனுடைய சித்தமானது விளங்கும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் சொல்லப்பட்டது. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இங்கேதான் சீமோன் பேதுருடைய ஒரு மிகப்பெரிதான தாழ்மை குணத்தை நாம் பார்க்கிறோம். சீமோனுடைய படகு கொடுக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவானவர் அதை பயன்படுத்தப்படும் பொழுது, அந்த பயன்பாட்டை இயேசுவானவருக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். இயேசு நம்மை கண்டுகொண்டார் என்று சொன்னால், இயேசுனுடைய பார்வை நம்மீது இருக்கிறது என்று சொன்னால், இயேசுனுடைய பார்வையை பெற்றிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, முழுமையாக இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசுனுடைய பார்வை மிகவும் முக்கியம் வாய்ந்ததாய் இருக்கிறது. நாம் நினைத்துக் கொள்ளலாம், இயேசு இன்னும் நம்மை பார்க்கவில்லை என்று சொல்லி, இயேசு இன்னும் நம்மை பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இயேசுனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி தெரிந்து கொண்டிருக்கிறது. அது நல்லோரையும் தீயோரையும் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. லூக்காவிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆயக்காரனாகிய சகே என்ன செய்கிறான்? 19 எடுங்கள். 19 லூக்கா 19 லூக்கா 19 5 வசனத்தை வாசிப்போம்.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது,
இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது
அண்ணாந்து பார்த்து
அவனை கண்டு சகேயுவே
நீ சீக்கிரமாய் இறங்கி வா
என்று சொன்னான்.
நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்
என்று, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னால். ஆனால் அவன் இயேசுவை பார்ப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டவனாக ஓடி வந்து ஒரு காட்டத்தி மரத்தை தெரிந்து கொண்டு, காட்டத்தி மரத்திலே அவன் குள்ளனாய் இருந்தபடியினாலே இயேசு தன்னுடைய பார்வையில் காண முடியாதே என்று சொல்லி, கூட்டத்திற்கு நடுவிலே தான் குள்ளனாய் இருந்தான் என்று சொல்லி வருத்தப்பட்டு ஒரு காட்டத்தி மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி முயற்சிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். முயற்சி செய்கிறான், சகேயு முயற்சி செய்கிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி காண வகை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை பார்க்க அவன் வகை தேடினான். ஆனால் இயேசுவானவர் அந்த காட்டத்தி மரத்தின் அருகே வந்து அண்ணாந்து பார்த்து, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் மனிதனுடைய பார்வைகளுக்கும் கிறிஸ்து இயேசுனுடைய பார்வைக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. அதே போன்றுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். லூக்காவிலே நாம் பார்க்கப்படும் பொழுது 5 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது கரக்கரையில் 2 படகுகளை கண்டார், அங்கே சகேயுவையும் கண்டார். சகேயுவை கண்டு அண்ணாந்து பார்த்து சகையை இறங்கி வா என்று அழைக்கிறார். இங்கே 2 படகுகளிலே ஒரு படகை கண்டு, அது சீமோன் பேதுருவு படகாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ராமுழுதும் ஐயரே, ராமுழுதும் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது ஐயரே என்று சொல்லுகிறான். ஐயரே என்று சொல்லுவதற்கு போதகர் என்று பொருளாயிருக்கிறது. அங்கே ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னான். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? சிறந்த மீன்பிடி வீரர்கள், மீன்பிடிப்பதிலே திறமைசாலிகள், சிறந்த மீன்பிடிக்க வீரர்களாய் இருந்தார்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு. அவர்கள் திறமை ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையாக இயேசு அங்கே நின்று செயலாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னான் ஞானத்தில் வல்லவன், நான் அறிவாற்றலிலே பெரியவன், நான் படிப்பிலே சிறந்தவன், நான் மிகப்பெரிய செல்வந்தன், நான் மிகப்பெரிய ஒரு அறிவு புகட்டுவதிலே ஒரு சிறப்பாளர் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன்னுடைய ஞானம் ஒன்றுமில்லை, உன்னுடைய அறிவும் ஒன்றுமில்லை, உன்னுடைய படிப்பும் ஒன்றுமில்லை, உன்னுடைய திறமையும் ஒன்றுமில்லை. இந்த திறமைகள், இந்த ஞானங்கள், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு ஒன்றுமில்லாமல் ஒரு வேளையிலே உனக்கு பாடம் புகட்டுவார். அந்த பாடம் புகட்டுகின்ற அந்த நிகழ்வுதான் இந்த தினத்திலே நாம் பார்க்கிறோம். கடலுடைய ஆழத்தையும் நீளத்தையும், மீன்கள் இருப்பதையும் இல்லாதிருப்பதையும், மீன்கள் எங்கே இருக்கிறது என்பதையும், பெரிய மீன்கள் எத்தனை வகைகள் என்பதையும், சிறிய மீன்கள் எத்தனை வகைகள் என்பதையும், பெரிய மீன்கள் எந்த ஆழத்திற்கு சென்றால் கிடைக்கும் என்பதையும், சிறிய மீன்களை பிடிப்பதற்கு எந்த ஆழத்திற்கு செல்ல வேண்டும் என்பதையும் அனைத்தும் அறிந்திருந்த இந்த சீமோன், பேதுரு மற்றும் யோவான் மற்றும் யாக்கோப்பை தேவனாகிய கர்த்தர் கண்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அவர்கள் திறமைகள் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிக்கத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை அங்கு இருந்தது. ஏன் அவர்கள் திறமை ஒன்றும் இல்லை? திறமைசாலிகளாய் மீன்பிடிக்கக்கூடிய தொழிலிலே திறமைசாலிகளாய் மீன்பிடிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மூன்று மீனவர்களும் ராமுழுதுமாய் தேடியும் மீன்கள் என்ன பண்ணவில்லை, கிடைக்கவில்லை, அகப்படவில்லை. மனிதனுடைய திறமை இப்படிதான், இவ்வளவு தூரம்தான், இவ்வளவு எல்லைதான். யார் கொடுப்பது ஞானத்தை? நீதிமொழிகள் 1:7 நாம் வாசிக்கப்படும் பொழுது, நீதிமொழிகள் 1:7 வாசிப்போம். நீதிமொழிகள் 1:7. நீதிமொழிகள்
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்,
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, அவர் ஒரு ஐயராய் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே வலையை போடுகிறார். இன்று இந்த உலகிலே அறிவாளி, திறமைசாலி இப்படி அநேக நபர்கள் உலகத்திலே இருப்பதுண்டு. இவர்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்துதான் மிக சிறந்தவர். மனிதர்களுக்குள்ள தாளந்தை இயேசுதான் தந்திருக்கிறார் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு பாடம் புகட்டும்படி வகையாக இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவானவர் செய்து முடிக்கிறார். நம்முடைய ஞானம் ஒன்றுமில்லை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை அவர்கள் செய்யப்படும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த அற்புதத்தை செய்யப்படும் பொழுது 10 சொல்கிறது, சீமோனுக்கு கூட்டாளியான செபிதேயாவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே என்றார். ஏனென்று சொன்னால் பயந்தார்கள். அப்படி அற்புதத்தை கண்டு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள் என்று சொன்னால், நாம் திறமையான மீன்பிடிப்பாளர்கள், நம்முடைய மீன்பிடிப்பு திறமைக்கு மிக்கத்தக்கதான அதிகபட்சமான நமக்கு பாடம் புகட்டும்படியாக இப்படிப்பட்டதான ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரே, இவர் யாரா இருப்பாரோ என்று சொல்லி பயந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். போதிப்பது நம்முடைய கடமை, போதனை செய்வது நம்முடைய கடமை என்பதை இயேசுவானவர் இங்கே நிரூபிக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் யாவரும் கிறிஸ்து இயேசுனுடைய போதனைகளை அநேகர்களுக்கு போதிப்பதற்கு இந்த வேளையிலே ஒரு நல்ல தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த செய்திகளை இந்த தினத்திலே எப்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, கணினி பொறிமுறையாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படி அநேகர் இந்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போதிப்பதற்கு நாம் கடமைப்பற்றலாய் இருக்கிறோம். போதிப்பது நம்முடைய கடமை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டும். போதிக்கப்படும் பொழுதுதான் அந்த போதனையை கேட்கின்ற யாவரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்தபடியாக நம்முடைய திராணிக்கு அதிகமாக, நம்முடைய திறமைகளுக்கு அதிகமாக ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அந்த இயேசுவானவரால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும் என்று நாம் பார்க்கிறோம். சீமோன் பேதுரு எப்படிப்பட்டவராய் மாறினார் என்று பார்க்கின்றோம். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படவுகள் அமிழ்ந்தத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏன் ஐயரே என்று சொல்லப்பட்டவன் இங்கே ஆண்டவரே என்று சொல்லுகிறான்? ஐயர் என்று சொல்லப்படுவதற்கு போதகர் என்று பொருளாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதற்கு நிகரானவர் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான் இருக்க முடியும். இயேசுவானவர்தான் அந்த ஆண்டவர் என்பதை உணர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை கேளாமல் நாம் நடக்கக்கூடிய விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண முடியாது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கப்படும் பொழுதுதான் சீமோன் பேதுருவுக்கு ஏற்பட்ட இந்த அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் உடையவர் யாராயிருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராக தான் இருக்கிறார். அதனால் அந்த கிறிஸ்து இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசுவுக்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி சிறப்பாளர்களாய் மாற வேண்டுமே தவிர வேறொன்றும் அல்ல. நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் முடிந்தது என்று சொல்லி, இன்னும் முடியவில்லை என்று சொல்லி இயேசு எப்படியாய் சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலே நிரூபித்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சீமோன் பேதுரு அதை கண்டு அவருடைய பாதத்திலே விழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய பாதத்திலே விழுகிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவர்தான் என்பதை உணர்ந்தார். அவர்கள் திறனான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கு அவனுடைய கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டாய். அப்படினால் அந்தபடியே சொன்னார். சீமோனுக்கும் கூட்டாளியான செபிதேயாவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவளாய் இருப்பாய் என்றான். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் செல்கிறார்கள் என்று சொன்னால் எதை விட்டு பின் செல்கிறார்கள்? அவருடைய படவுகள், அவருடைய குடும்பங்கள், அவர்களுடைய அந்த சொத்தாய் விளங்கி கொண்டிருந்த வலைகள், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்னே செல்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் உடனடியாக இயேசுவின் பின்னே அப்படியா எல்லாவற்றையும் விட்டு பின் செல்ல முடியும் என்று சொன்னால், இயேசு வல்லமை உள்ளவர் என்பதையும், இயேசுவானவர் சகல காரியங்களிலும் தம்மை வழிநடத்தக்கூடிய முடியும் என்கின்ற விசுவாசமும், இயேசுவானவராலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிதான ஒரு விசுவாசத்தினுடைய பாதையும் அவர்கள் பின்தொடர்ந்து செல்வதற்கான காரணமாயிருந்தது. ஏனென்று சொன்னால் என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய திறமைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் பொய்யே, இயேசு ஒருவர் மாத்திரமே மெய் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்த விசுவாசம், நீர் ஒரு உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன், என்னுடைய திறமை ஒன்றும் இல்லை, நான் சிறந்த மீன்பிடியாளன் என்றும் சொல்லவில்லை, நாங்கள் மூவரும் இந்த கடலின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் சொன்னபடியே நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லியிருந்த அவர்கள் முற்பட்டார்கள். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவு படித்திருந்தாலும், நாம் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், நமக்கு எவ்வளவு தகுதிகளை கொடுத்திருந்தாலும், இவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்காக நாம் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இயேசுவானவர் நம்மை வழிநடத்துவார், இயேசுவானவர் நம்மை கொண்டு செல்வார், இயேசுவானவர் நம்மை அற்புதத்தை செய்யும்படியாக உணர்த்துவார். நாம் எவ்வளவு ஸ்தானத்தில் இருந்தாலும், எவ்வளவு இந்த உலக பதவிகளிலே எவ்வளவு உயரமான ஸ்தானத்திலே இருந்தாலும் சரி, நாம் ஒன்றுமற்றவர்கள். இயேசுவானவர் நம்மை நடத்துகின்றவராயிருக்கிறார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிதான பாகம் பாடம் புகட்டத்தக்கதான இந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை நாம் இந்த இதிலே நம்ம இந்த அருமையான செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நான் ஒன்றும் அல்ல, கிறிஸ்து இயேசுவானவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசுவானவராலே எல்லாமே செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கத்தக்கதான இந்த அற்புதமானது இருக்கிறது என் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று முடிந்து விட்டது என்று சொல்லி வலைகளை அலசினார்கள், அது இன்னும் முடியவில்லை என்று இயேசு நிரூபித்தார். இரண்டாவது, இயேசுவை அறியாமல் இருந்தார்கள், அவருடைய தொழில்களை இயேசுவானவர் அறிந்தவராயிருந்தார். மூன்றாவது, அந்த தோல்வியடைந்த தொழிலுக்கு வெற்றியை கொடுத்தார், சிறப்பித்தார், இயேசு யார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். நான்காவது பார்க்கப்படும் பொழுது பிரசங்கிப்பது, முதலாவது பிரசங்கிப்பது அவருடைய கடமையாயிருந்தது. அவர் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார், அந்த போதகத்தை அவர்களும் கேட்டார்கள். ஆகையினாலேதான் அவர்களும் அந்த போதகத்தை கேட்டபடியினாலேதான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து வலையை போடுகிறேன் என்று ஒப்பு கொடுத்தார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கப்படும் பொழுது ஐந்தாவது குறிப்பை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய திறமைகள், நம்முடைய ஆற்றல்கள், நம்முடைய அறிவுகள், நம்முடைய சிந்தைகள், இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்தான் நம்முடைய வல்லவராகிய கிறிஸ்து இயேசு. அவரே வல்லவராயிருக்கிறார், அவராலே எல்லாம் ஆகும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்று மற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எல்லாவற்றிலும் நம்மை சிறப்பிக்க செய்கிறவர் கிறிஸ்து இயேசுதான் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜீவிப்பதும், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அர்ப்பணிப்பும் கூடியவர்களாய் இருக்கப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சீமோன் பேதுருடைய படகை கண்டுகொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்மையும் கண்டுகொள்ள வல்லவராயிருக்கிறார். படகு என்பது நம்முடைய வீடாயிருக்கிறது, கடல் என்பது இந்த உலகமாயிருக்கிறது. இந்த படகிலே இயேசுவானவர் பயணம் பண்ணுவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது, போதகம் பண்ணுவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது தான் சீமோன் பேதுருடைய படகு. அதே போன்று நம்முடைய வீட்டில் இருந்தும் அநேகர்களுக்கு போதிக்கும்படியாக நாம் அவருக்கு நம்முடைய வீட்டை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அந்த வீடானது இயேசு கிறிஸ்துவுடைய மிகப்பெரிதான பொறுப்பாளர்களுடைய வீடாய் அது மாறும். அப்பொழுது நம்முடைய இந்த உலகம் என்று சொல்லத்தக்கதான இந்த கடலிலிருந்து, கடல் சீற்றத்திற்கு நம்மை தப்பித்துக் கொள்ள முடியும், இந்த உலக அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகினாலே நாம் உலகத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் என்பது கடலுக்கு ஒப்பனையாயிருக்கிறது. அதிலே அநேக விதமான, கடலிலே பயணம் செய்யப்படும் பொழுது அநேக விதமான பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கப்படும். அதே போன்றுதான் படகு என்பது அது அந்த அலைகளிலே மிகவும் அதிகபட்சமான அலைகளை மீறி கரைக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால், அந்த படகிலே கிறிஸ்து இயேசுவானவர் இருந்தது போல நம்முடைய வீடு என்கின்ற படகிலே இயேசுவானவர் இருக்கப்படும் பொழுது இந்த கடல் என்கின்ற இந்த உலகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு கிறிஸ்து இயேசுவானவர் நம்முடைய இல்லங்களிலே ஜீவிக்கக்கூடியவராய் இருக்க வேண்டும். ஆகினாலே நம்முடைய அறிவாற்றல், நம்முடைய திறமைகள் யாவும் ஒன்றுமற்றதாய் இருக்கிறது. இயேசுவானவர் மாத்திரமே நிலை நின்று ஆட்சி செய்யக்கூடியவராயிருக்கிறார். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் இந்த கடல்களிலே சிக்கி தவித்து உடைந்து போகின்ற படகுகளைப் போல நாம் இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தாமே நம்முடைய படகினிலே இருந்து அதை கரை சேரும்படியாகவும், அது அதிகமான அற்புதங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் யாவரும் நம்மை கிறிஸ்து இயேசுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும், இயேசுடைய வார்த்தையை விசுவாசிப்போம், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அடையாளம் போதிப்போம், இயேசுக்குடைய வார்த்தையை குறித்து அநேகர்களுக்கு எடுத்துரைப்போம், நித்திய ஜீவனுக்கு ஒரு சில ஆத்துமாக்களை ஆயத்தம் பண்ணுவோம், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை போதிப்போம், அது ரட்சிப்பை உடையதாக மாற்றும். அப்பொழுது ஆத்தும ஆதாயங்களை செய்து முடிப்போம். அவர்கள் எப்படியாய் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாறினார்களோ அதே போன்று நாம் யாவரும் கிறிஸ்து இயேசுக்காக ஒரு சில ஆத்துமாக்களை ஆயத்தம் பண்ணக்கூடியவர்களாய் மாறுவோம். நாம் ஒன்று மற்றவர்களாய் இருக்கிறோம். முடிந்தது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு முடியவில்லை என்று சொல்லி சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலே எப்படி அற்புதத்தை செய்தாரோ, அதுபோன்று இன்றைய தினத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசுவானவர் செய்வாராக. எல்லா துதிகன மகிமையும் கர்த்தராகிய இயேசுக்கு சுவருவருக்கு. அல்லேலூயா, ஆமென். இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் எழுந்து நின்று துதி கீதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து 234வது பாடலை நாம் எழுந்தின்று நாம் பாடுவோம். தேவன் நாம் யாவரும் முழங்கால் படிட்டு இயேசுவின் நாமத்தினாலே இந்த கடைசி ஜெபத்தை ஏறெடுப்போம். இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், 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 அல்லேலூயா, 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 நாமத்திராலே மத்திய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசீர்வாதமாயிருக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வராக. இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஆமென்.